அர்ஷின் நிழலுக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்கள். இந்த ஹதீஸ் எல்லா பேர்களும் படிச்சிருக்கின்றோம். அல்லாஹு தாலா எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷருடைய நாளிலே, மறுமையுடைய நாளிலே, ஏழு கூட்டத்தினர்களுக்கு அவனுடைய நிழலிலே நிழல் கொடுப்பான். இப்ப அவனுடைய நிழல் என்றா அதிலேயே ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியில சில கருத்துகள் இருக்கின்றது. சில அறிஞர்கள் வந்து பலமாக, முக்கியமாக ஷேக் முகமது பின் சாலிஹ் அல் உசைமீன் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு அறிஞர், அந்த அறிஞருடைய கருத்து, இன்னும் சில அறிஞர்கள் முன்னைய அறிஞர்களுடைய கருத்தும், இந்த நிழல் என்பது அல்லாஹுடைய நிழல் என்று சொன்னால், அல்லாஹ் நாளைய கியாமத்திலே ஒரு நிழலை அவன் உருவாக்குவான். ஒரு நிழலை அல்லாஹு தாலா படைத்து இந்த மக்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நிழலுக்கு கீழால் எந்த நிழலும் இருக்காது, எந்த நிழலுமே இருக்காது. கியாமத்துண்டாக நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே எடுக்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னால் சூரியன் வந்து அவர்களுடைய தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்தில், ஒரு குச்சியுடைய தூரத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் நிழல் இருக்காது, நிழலே இல்லை, எந்த நிலைமை இல்லை. கடுமையான வெயிலே மக்கள் வாடி வறண்டு வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா தானாக ஒரு நிழலை படைப்பான் என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை விடவும் அரசுடைய நிழல் என்பதுதான் நமக்கு தெரிந்த அளவுல பொருத்தமானதாக இருக்கின்றது என்றால், வேறு ரிவாயத்துகள்ல இந்த அரசுடைய நிழலுக்கு கீழால், அரசுடைய நிழலுக்கு கீழாலும் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. அரசுடைய நிழல் என்று வந்திருக்கின்றது. ஆகவே அரசு வந்து அல்லாஹு தாலாவுடைய சிம்மாசனம், அது மிகவுமே பெரியது. அரசுடைய அரிசியை சுமக்கக்கூடியவர்கள் சமானியா, சாதாரண நாட்களிலே அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் எத்தனை பேர்கள்? நான்கு பேர்கள். கியாமத்துடைய அகோரம், அந்த கியாமத்துடைய அதிர்ச்சியின் காரணமாக அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹு தாலா இரட்டி பார்க்குவான். எட்டு பேர்கள் அரிசியை சுமப்பார்கள். சொல்லிவிட் நபியர்கள் சொல்லுகின்றார்கள், அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் எனக்கு சொன்னார். அரிசி சுமக்கிற மலக்குகளை பத்தி, அதுல ஒரு மலக்கை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரியப்பட சொல்லி, அரிசி அரிசனா நாங்க சிம்மாசனம்னா நம்ம எப்படி கற்பனை பண்ற மாதிரி இருக்குமே, அதனால அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு கொஞ்சம் அதை பத்தி சொல்ல சொல்லி. அந்த ஒரு மலக்குடைய காது சோனை இருக்கின்றதே, அதுக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், மசீரத்து சபஈன் அல்லது சபஈமியா, 70 அல்லது 700 வருடங்கள் பயணம் செய்யக்கூடிய தூரம். இன்றைக்காக பெரிய பாடி பில்டர் சொன்னா சிக்ஸ் பேக்கா அப்படி இருந்தோம் சொன்னா என்ன செய்யறது, ஒரு ஜான் தான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஜான் 1.5 ஜான் இருக்கும், ஒரு 2 ஜான் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காம், பெரிய பாடி பில்டர் ஆயிருந்தா இருக்கலாம், அவ்வளவுதான் மேக்சிமம். 700 அல்லது 70 வருடங்கள் பயணம் செய்யக்கூடிய ஞாபகத்தில் 700 தான் ஞாபகம் இருக்குது, 700 வருடங்கள் பயணம் செய்யற அளவு தூரம் கொண்ட அளவு தோல்னாலதான் தாங்கி இருக்கிறாங்க. எதை? அல்லாஹுடைய சிம்மாசனத்தை, அரசை அவர்கள் தாங்கி நிற்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவே அந்த அரசுடைய நிழல் தான் அது பெரிய நிழல், அது பெரிய நிழல். அந்த நிழலுக்கு கீழால் நிழல் பெறக்கூடிய கூட்டம் என்று சொல்லி ஹதீஸ்லே பலர்களை நாங்கள் பார்க்கலாம். அதிலே சுருக்கமாக நீங்க எல்லாம் தெரிஞ்சதுதான், அதுல நபி அவங்க பட்டியல் இருந்தாங்க, இமாமுன் ஆதில், நீதமான இமாம், உஷாபுன் நஷாஃபி, இபாதத்தில்லா, அல்லாஹு தாலாவுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபன். சொல்லுங்க, இமாமுன் ஆதில், வஷாபுன் நஷாஃபி, இபாதில்லா, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். மூன்றாவது யாரு? ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோட தொடர்பற்றிருக்குதுன்னு சொன்னா பள்ளிக்குள் உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, எப்பையும் தொழுகையுடைய அந்த சிந்தனையில் இருப்பார். தொழிலுக்கு சென்றாலும், வெளியே சென்றாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், அவரு தொழிலோட அந்த தொழுகையோட பள்ளியோட தொடர்பு கொண்ட உள்ளத்தை படைத்த ஒரு மனிதன். இது பெரிய பாக்கியம். ஒரு மனிதனுக்கு பள்ளியோட தொடர்பு கொண்ட அந்த உள்ளம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம். மூன்றாவது, நான்காவது, வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரக அலைஹி, அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொண்டு, அல்லாஹுக்காக வேண்டி இணைந்து, அல்லாஹுக்காக வேண்டியே பிரிந்து சென்றவர்கள், அல்லாஹுக்காக வேண்டியே பிரிந்து சென்றவங்க, இதெல்லாம் தனித்தனி விளக்கம் சொல்லப்பட்ட விடயங்கள். ஐந்தாவது வந்து, யாரு? வரஜுலன் தஅத்ஹும் ராஅத்ஹும் தாது மன்ஸிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். வரஜுலன் தஅத்ஹும் ராஅத்ஹும் தாது மன்ஸிபின் வ ஜமாலின், அழகும் அந்தஸ்துக்கும் உரிய ஒரு பெண் அவரை தகாத காரியத்துக்காக அழைத்த நேரத்திலே, ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை அஞ்சுகின்றேன் என்று சொல்லி தவிர்ந்து கொண்ட மனிதன். ஆறாவது மனிதன் யாரே? ஆறாவது மனிதன், வரஜுலன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனு. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றார், தர்மத்தை எந்த அளவு மறைத்து செய்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய வலது கரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாத அளவு, இடது கரத்துக்கு பேச தெரியும் என்று சொன்னால் அதுக்கே தெரியாது என்ற அளவுக்கு மறைத்து கொடுக்கிறார். மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம, யாருக்குமே தெரியாம, தன்னுடைய இடது கைக்கு தெரியாம என்ன அவ்வளவுக்கு இரகசியமாக மறைத்து தர்மம் செய்வது. இன் துபுது சதகாதி ஃபனிம்மாஹி வஇன் துஃபூஹா வதுஃதூஹல் ஃபுகரா. அல்லாஹ் சொல்கிறான், சதகாவை நீங்கள் பகிரங்கமாக கொடுத்தால் நல்லதுதான், ஆனால் அதை மறைத்து அந்த ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது மிகவும் சிறந்தது, அது மிகவும் சிறந்தது. அந்த அளவுக்கு தர்மத்தை மறைத்து கொடுக்கக்கூடிய மனிதன். ஏழாவதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், வரஜுலுன் ஜக்கரல்லாஹா ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. ஏழாவது மனிதன் யாரே, அல்லாஹுடைய சிந்தனை அவனுக்கு எப்பொழுது வருகின்றது, தனிமையிலே, கஷ்டமான நேரம், தனிமையில அல்லாஹுடைய சிந்தனையை வந்து அல்லாஹுவை நினைத்து அவன் அழுதான். அல்லாஹுடைய தண்டனை, அவனுடைய வல்லமை, அல்லாஹ் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு எதிரிலே அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய குறைகள், இவைகளை நினைத்து ஒரு மனிதன் அழுகின்றான். தனிமையிலே என்று சொன்னா அதுக்கு வந்து இருட்டறை என்ற அர்த்தம் கிடையாது, வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தனிமையில் அந்த சிந்தனையிலே அழலாம், தொழுகையிலே தனித்திருக்கக்கூடிய நேரத்திலே அழலாம். ஆகவே அந்த பக்குவம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் இவனும் இந்த பாக்கியத்தை பெறுகின்றான். அப்ப இவங்க எல்லாருக்கும் தனித்தனியான தலைப்பு, இதெல்லாம் இந்த ஏழு பேர் எடுத்து பார்த்தோம்னா இது ஆண்களுடைய பேரை சொல்லப்பட்ட, பெண்களுக்கு இதே சட்டம் தான். இரண்டு பெண்கள் அல்லாஹுக்காகவே நேசம் வைத்தால், அதே நேரத்தில் பள்ளியோட தொடர்புள்ளவங்க சொன்னா பள்ளி தேவல்ல அவர்களுடைய அந்த முசல்லா, அந்த சஜ்ஜாஜ் சொல்லக்கூடிய அந்த இடம், அதுல தொடர்புள்ளவங்க, அதோட தொடர்புள்ளவங்க அந்த இடத்துக்கு. அதனாலதான் என்ன செய்யறது, ஒரு இஸ்லாமிய வீட்டிலே, இஸ்லாமிய ஒரு இல்லத்திலே வந்து தொழுகைக்கான ஒரு கண்ணியம் பேணப்படக்கூடிய ஒரு இடம் இடம் தயார் செய்யப்பட வேண்டும். ஒரு எளிமையான ஒரு சிறிய இடமாவது, ஒரு தனிமையான கண்ணியம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே தொழுகையுடைய சிந்தனை அந்த பெண்களுக்கு வர வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் ஆண்களுக்கு பள்ளியின் மீது ஆசை வருவதை போன்று அந்த பெண் பிள்ளைகளுக்கும் மனைவியர்களுக்கும் அந்த இடத்தின் மீது ஆசை வர வேண்டும். அந்த இடத்தை நோக்கி அவர்கள் விரைய வேண்டும். அப்ப இந்த ஹதீஸ் அவர்கள் எப்படங்குவாங்க, அந்த ஏற்பாடு இருந்தால் தான். அந்த ஏற்பாடு இல்ல, கண்ட இடத்துல போட்டு தொழுகிறதே, தொழுகை எந்த இடத்துல இல்ல, அந்த ஏற்பாடு ஒன்று இல்லை என்று சொன்னா இது ஒரு பெரிய குறை. ஒரு இஸ்லாமிய இல்லம் இப்படி இருக்க முடியாது. நிச்சயமாக தொழுகை அறை என்று சொல்லி வசதி இருந்தா அதுக்குன்னு தனி ஒரு அறையை நாங்க ரிசர்வ் பண்றது வேற விஷயம். அப்படி இல்லாட்டி ஒரு கார்பெட்டுடைய ஏரியாவது இது தொழுகையுடைய இடம். அதில் ஒரு காப்பட்டை வச்சு, அதில் ஒரு குரானை வச்சு, ஒரு திக்ரை வச்சு, ஒரு அதுக்காரருடைய ஏற்பாட்டை செய்து வச்சோம் என்று சொன்னா இது ஒரு பெரிய முறை. ஏன், இந்த ஹதீஸில் அடங்கலாம். இந்த ஹதீஸில் பெண்களையும் உள்வாங்குவதற்கு அது ஒரு முறை. அப்ப அவர்களுக்கு பள்ளியோட தொடர்பு கொண்ட நிலை என்ன, இப்ப அப்பதான் வரும். அதே போன்று உஷாபுன் நஷாஃபி இபாதத்தில் இல்லை, அல்லாஹுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபன், அல்லாஹுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபப்பெண், அல்லாஹுடைய வாதத்திலே வளர்ந்த வாலிபப்பை நன்றி. இதை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும். தர்மம் செய்வதற்கு ஆணுக்கு இருப்பதை போன்று பெண்ணுக்கு தர்மம் செய்யலாம். பெண்ணுக்கும் தனிமையிலே அழலாம், ஆனால் ஆட்சி கொள்ள முடியாது பெண்ணுக்கு. பெண்ணுக்கு அந்த முதலாவது கேட்டகரியில் பெண்கள் அடங்க மாட்டாங்க, அதை தவிர உள்ள எல்லாத்திலையும் அடங்குவாங்க. ஆனால் முதலாவது கேட்டகரியில் அடங்கலாம் எப்படி என்று சொன்னால், ஒரு வீட்டு தளபதி என்ற அடிப்படை, ஒரு வீட்டுக்கு தலைவி என்ற அடிப்படையிலே அந்த பெண் அடங்கலாம். ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க, உங்களை ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி படிப்படியாக சொல்றாங்க. சொல்லி சொல்லி வந்த நபி அவங்க சொல்றாங்க, அல் அப்து ராயின் வமஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அல் அப்து ராயின் ஃபீ மாலி சையிதிஹி, ஒரு அடிமையாக இருந்தாலும் தன்னுடைய எஜமானுடைய சொத்திலே அவன் பொறுப்பாளனாக இருக்கின்றான். எஜமானுடைய சொத்தை பத்தி அடிமையில கேட்கப்படும். அப்ப தொழிலாளி இடத்திலே என்ன கேட்கப்படும், முதலாளியுடைய சொத்தை பத்தி கேட்கப்படும், அவன் பொறுப்பாளியாக இருக்கின்றான். அதே போன்று வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வமஸ்ஊலத்துன் அர்ரஇயத்தி, பெண்ணை பொறுத்தவரையில் கணவருடைய வீட்டுக்கு அவள் தான் பொறுப்புதாரி. ஏன், கணவர் பெரும்பாலும் வெளி வேலைகள்ல, தொழில தொழில் நிமித்த வழியே தான் இருப்பாரு. அப்ப வீட்டு பொறுப்பு யாருக்கு இருக்கும், மனைவிக்கு இருக்கும். ஆகவே அவளுடைய பொறுப்புக்கு கீழால் என்ன நடந்தது, கணவர் இல்லாத நேரத்தில் நடந்தது, என்னென்ன விடயங்கள் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிய விசாரணை பெண்ணிடத்திலே கேட்கப்படும். கணவனிடத்தில் கேட்கப்படுவதற்கு முன்னால் பெண்ணிடத்திலே கேட்கப்படும் என்று கருத்து சொன்னாங்க. ஆகவே அந்த அடிப்படையை வச்சு நமக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றினால் அவர்களும் அந்த இமாமுன் ஆதில் கேட்டகரியில் சேர்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இமாமுன் ஆதில்னா உண்மையாகவே நீதம் செலுத்திய தலைவர் என்று சொன்னால் ஆட்சியாளர் தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் சாதாரண தலைவர்கள் அடிப்படையில். இப்ப இந்த ஏழு பேர்ல வந்து பிரச்சனை இல்லை, இது ஹதீஸ் பாடமாக வச்சிருக்கோம். இன்னும் பலர்களும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கின்றது மண் அம்பரமு சிறன், அதாவது ஒரு கடனை நாங்கள் கொடுத்து விட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் கஷ்டமா இருக்கிறான். இவனுக்கு தொந்தரவு கொடுக்கிறது நியாயம் இல்லை. அதுல அது பெரிய கடன் என்றா, அது இன்ட்ரெஸ்டான தலைப்பு தான், அதுல இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு தான் அது. வேற இப்ப கஷ்டம் உள்ளவரே வந்து கடன் கேட்கிறாருன்னா அவர் கொடுத்துட்டே இருக்கிறதான்னு கேட்டா வேற வழி இல்லை, அவரை வாழ வைக்கணுமா இல்லையா? நீங்க கஷ்டம் நீங்க எப்படி திருப்பி தர போறீங்க அது வேற பிரச்சனை. சில பேர் கேட்கறது கடன் வந்து கேட்டா நீங்க எப்படி திருப்பி தர போறீங்க, அவர்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து கேட்கிறாரு எப்படி திருப்பி தர போறீங்க, தர்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் இன்ஷா அல்லாஹ்னு கேட்கிறாரு, கொடுக்கத்தான் வேணும், வேற என்ன செய்யறது? அல்லது ஜக்காத் அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் ஜக்காத்துல வந்து பைத்துல் மால்ல சேர்ந்து ஜக்காத் எடுத்து கொடுங்க, அவருக்கு அவருடைய கண்ணை நிவர்த்தி பண்றதுக்கான வேறு வழி அமைங்க. அவரை பிச்சை வாங்க வைக்காதீங்க, அவரை வந்து என்ன செய்யறது திருடுறதுக்கு வைக்காதீங்க, ஏனைய மோசமான வழிகளில் பொருளீட்டுறதுக்கு வைக்காதீங்க, ஹராமான வழிகளை தெரிவு செய்வார், வேற வழியே இல்லை, சாப்பிடணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், கண்ணியமா வாழணும் என்றதுக்காக வேண்டி திருடுவான். அல்லது மோசடி, ஏனைய பாவமான ஹராமான வழிகளில் பொருளீட்டுவதற்கு முயற்சி பண்ணுவான், வட்டியில கை வைப்பான், போயிட்டு வங்கியில போய் கை வைப்பான், உள்ளதை மடிச்சிடுவான். அப்ப இப்படியான் நிலைமையில நபி அவங்க சொல்றாங்க, மன் அம்பர முஸ்ரன் ஓ மஹான், ஒரு ஏழையுடைய கடனை அப்படியே கழித்து விட்டால் அல்லது அவனுக்கு இன்னும் அவகாசம் கொடுத்தால், வஇன்கானது உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைசரா, அல்லாஹ் என்ன சொல்லுவான், வஇன்கானது உஸ்ரத்தின் கடனை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுகின்றனால், ஃபனதிரத்துன் இலா மைசரா, அவனுக்கு செல்வம் வசதி வரும் வரைக்கும் அதை எதிர்பார்த்தீங்க, அந்த சத்தகு ஹைருல் லக்கும் சொல்லிபோடு சொன்னான், அதை கழித்து விடுவது சதகா, அதை விட்டு விட்டு அவனின் மீது அதை நீங்க சதகா கொடுத்து மூன்று மாறிவிடும், அது உங்களுக்கு அதை விட சிறந்தது, வெயிட் பண்றதை விடவும் அதை கழித்து விடுவதே சிறந்தது. ஆகவே தனி தலைப்புகள். அந்த அடிப்படையில் கடனாளியுடைய அந்த கடனை நாங்கள் இன்னும் அவனுக்கு அவகாசம் ரெண்டு மாசம் சொன்னோமா, சரி ஒரு ஆறு மாசம் டைம் கொடுக்கறது, ஒரு ஆறு மாசத்துக்கு பின்னாடி கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை செய்யறதுக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்கறது, அல்லது அதுல ஒரு பகுதியை சரியாப்பா நீங்க ஐயாயிரம் எடுத்தீங்க, சரி ஆயிரத்தை நான் விட்டுதேன், ஒரு நாலாயிரம் கொடுத்தா போதும் சொல்லி ஒரு ரிலீஃப் அவனுக்கு கொடுக்கறது, இப்படியாக அந்த கடனாளிக்கு நாங்க உதவி செய்யறது. இந்த அடிப்படையில இவர்களுக்கும் இப்படி செய்தீர்கள் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, நாளை கியாமத்தில் அரசுடைய நிலக்குகளால் நிழல் பெறுவார்கள் என்று சொல்லி ஹதீஸ் வந்திருக்கின்றது. அதே போன்று யுத்தம் செய்யக்கூடிய அல்லாஹுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கும் அரசுடைய நிழல்ல நிழல் கிடைக்கும். அடுத்தது முஜாஹிதுக்கு அந்த யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பொருளாதார உதவி, அவர்களுடைய குடும்பங்களை ஸ்பான்சர் பண்ணி கவனிக்கக்கூடியவங்க, இப்படியான முறையில் உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு மருத்துவ நிலைகளால் நிழல் கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன வந்திருக்கின்றது, உண்மையாக அதாவது வாய்மையோட சத்தியத்தோட மோசடி இல்லாமல் உண்மை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி, இது ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது. அந்த ரிவாயத்தில் வந்து பலகீனங்கள் பேசப்பட்டாலும் சில ஹதீஸ் கலை அறிஞர்கள் அந்த ஹதீஸை சஹீஹ் என்று கண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படியான நேர்மையான நியாயமான வியாபாரிகள் இவர்களும் அந்த ஏழு பேர்களோடு இருப்பாங்கன்னு சொல்லி வந்தீங்க. அந்த ஹதீஸ் அந்த வியாபாரி யாரோடு இருப்பாங்க, இந்த ஏழோட சேர்த்து எட்டாவது ஆளாக அவங்க இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாம் நாளை கியாமத்திலே என்ன செய்வார்கள், அல்லாஹுடைய அரசுடைய நிழலுக்கு கீழால் நிழல் பெறுவார்கள் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அந்த கூட்டங்களில் அல்லாஹு தஆலா எங்களை சேர்க்க வேண்டும், அதில் ஏதாவது ஒன்றில் சேர்த்துக்கணும், எப்படியாவது ஏதாவது ஒன்றில் சேர முடியாதா, ஏதாவது ஒன்றில் சேர முடியாதா? சுவர்க்கத்துக்கு எட்டு வாயில்கள் அல்லாஹு தஆலா திறந்து வச்சிருக்கான், உண்டால கூட எனக்கு போக முடியாதுன்னா அதை விட பெரிய கேவலம் கிடையாது. ஈமான அல்லாஹு தஆலா கொடுத்ததுக்கு பின்னாடி, தௌஹீதுடைய பாக்கியத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி எட்டில் ஒன்றால் போக முடியாதா, எட்டில் உன்னால கூட உள்ள போக முடியாத அளவுக்கு கேவலம் கெட்டவர்களாக அல்லாஹ் பாதுகாக்க நாங்கள் போய்விடக்கூடாது. ஆகவே இதுல ஏதாவது ஒன்று நமக்கு தோதுவான வசதியான ஒன்னல்ல ரெண்டு மூணு தெரிவு செய்து ஏதாவது ஒன்னிலையாவது நம்ம சேரணுமா இல்லையா, ஏதாவது ஒன்னிலே அவசியம். வாலிப பருவத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுடைய இபாதத்தில் வளர்வது என்பது இருக்கின்றதே, ஒரு அறிஞர் வரலாறு சொல்லப்படுகின்றது. அவரே தன்னுடைய மாணவர்களோட பயணம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு அறிஞர் தன்னுடைய மாணவர்களோட பயணம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சிறிய ஒரு நீரோடை முன்னால குறுக்கிடுது, போறதுக்கு வழி இல்லை, அங்கே ரொம்ப தூரம் போய் தான் அதை கிராஸ் பண்ணணும். இப்போ இதை கிராஸ் பண்ணி அடுத்த பக்கம் போகணும், அவருடைய பள்ளிக்கோ அவருடைய மதரசாவுக்கோ இங்கே போறதுக்கு. போற வழியில் அவர் வயோதிகம் 70-80 தாண்டவர், வேகமாக குதிக்கிறாரு அடுத்த பக்கம் போயிட்டாரு. மாணவர்கள்லாம் தடமாடுறாங்க, என்னடா உஸ்தாது பாஞ்சிட்டாரு, உஸ்தாது பாஞ்சி போயிட்டாரு, நாங்கள் இப்படி போறதுன்னு சொல்லி தடமாடுறாங்க. இப்போ எப்படி நீங்க போனீங்கன்னு கேட்கவும் சொன்னாராம், ஹஃபிழ்னாஹா ஸிகாரன் வ ஹஃபிழஹல்லாஹு கிபாரா. அல்லாஹு அக்பர். தகுதி இல்லை சோர்களே, என்ன சொன்னாங்க, ஹஃபிழ்னாஹா ஸிகாரன், நாங்க சின்ன பருவத்திலே எங்களுடைய இந்த உடல் உறுப்புகளை பாதுகாத்தோம், அல்லாஹ் நாங்கள் சல்லாடு பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அதை பாதுகாத்து வச்சிருக்கான். தன்னுடைய பார்வையை செவி புலனை சிந்தனை இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு பிரச்சனையா இல்லையா? ஒரு வயதை வரக்கூடிய நேரத்தில் மறதி தடுமாற்றம் பிரச்சனை, அந்த வழி இந்த வழி, அதனால மாறி வழங்கிடக்கூடாது. நோயாளிகளாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் இவங்கெல்லாம் மோசமான பாவிகள், அல்லது வந்து ஒரு நல்ல சாலிகான மனிதர் தொழுதிருக்காரு, இவர் இருக்காரு உட்கார்ந்து சொல்றாரு பார்த்தீங்களா அந்த காலத்தை செஞ்சதெல்லாம் இப்ப இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது 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 அடுத்த பிரச்சனை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா நோயை கொடுக்கறதும் அவனுடைய அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி. ஆனாலும் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், உண்மையாகவே ஒரு மனிதன் அல்லாஹுவை பயந்து அவனுடைய உடல் உறுப்புகளை விசேஷமாக பார்வை நாவு அவனுடைய செவிப்புலன் இவைகளை சிந்தனை இந்த விடயங்களை அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதன் அவனுடைய வாலிப பருவத்திலே பாதுகாத்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அது அவனுக்கு மிகவுமே தேவைப்படக்கூடிய பருவத்திலே மிகவுமே அவனுக்கு அந்த பார்வையுடைய தேவை, அந்த கேள்வியுடைய தேவை, அவனுக்கு சிந்தனையுடைய தேவை, பேசக்கூடிய அந்த தேவை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா நிச்சயமாக பாதுகாப்பான். ஆகவே அந்த ஹதீஸ் நபி என்ன சொல்றாங்க, வஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபன் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அந்த ஏழு கூட்டம் அதோட சேர்ந்து உள்ள கூட்டங்களில் ஏதாவது இல்லை, வியாபாரியா இருந்தா நேர்மையாக நியாயமாக பிசினஸ் பண்ணி அந்த கேட்டகரியில் சேர்ந்து கொள்ளாமல் இல்லையா, இதெல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த கேட்டகரியிலாவது சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். ஏதாவது ஒரு முறையில் சேர்ந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் பிஇத்னில்லாஹ். அல்லாஹு தஆலா எங்களை அந்த பாக்கியப்பட்டவர்களாக ஆக்க வேண்டும்.